Let's turn today to Philippians in chapter 2.
பிலிப்பியர்கள் நண்பரும் இரண்டாம் அதிகாரம்.
Paul's burden here is that the church in Philippi should have the Philippians 2:2 have the same mind, the same love, united in spirit, intent on one purpose.
பவுல் பிலிப்பியருடைய பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபையை குறித்த பாரம் அவருக்கு எப்படி இருந்தது என்றால், அவர்கள் எல்லாரும் ஏக சிந்தையும் ஏக அன்பு முன்னர்களாக இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும் என்று விரும்பினார்.
I'm sure that we would all like to see every church like this.
ஒவ்வொரு சபையும் இப்படியே நாம் பார்க்க வேண்டும் என்றுதான் நம்ம எல்லாரும் விரும்புவோம் என்று எனக்கு நிச்சயம் உண்டு.
Imagine if a church is having the same mind, same love, united in spirit, having one purpose.
கற்பனை செய்து பாருங்களேன், ஒரு சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே விதமான சிந்தை, ஒரே விதமான அன்பு, இசைந்த ஆத்மாக்களை ஒன்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாயிருக்கும்?
But it's very difficult to find a church like this.
ஆனால் இது போன்ற ஒரு சபையை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாயிருக்கிறது.
It's very difficult even to find a husband and wife like this.
இது போன்ற ஒரு கணவன் மனைவி மாறை கண்டுபிடிப்பதே மிகவும் அரிதாயிருக்கிறது.
Is it God's will that a home should be like this and a church should be like this?
ஒரு குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை இப்படி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறதா?
Definitely.
கண்டிப்பாக.
Why is it not taking place then?
அப்படியானால் ஏன் இது போன்று நடைபெறுவதில்லை?
It's because of two problems that we have.
நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு பிரச்சனைகளை நிமித்தமாகத்தான் அப்படி இருக்கிறது.
All our sin arises from two roots.
நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல பாவங்களும் இரண்டு வேர்களிலிருந்து வருகிறது.
You know, just like when doctors diagnose a disease,
மருத்துவர்கள் பரிசோதித்து ஒரு வியாதியை கண்டுபிடிக்கும் பொழுது,
and they say this disease has come from this root,
இந்த வியாதி காணப்படுகிற வியாதியானது இந்த வேர் நிமித்தமாய் வந்தது என்று அடிப்படை காரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள்.
If you want to cure the sore in your hand, you got to hit the root inside your body.
உங்கள் கையிலே காணப்படுகிற சிறு சுரங்கை நீங்கள் குணப்படுத்த வேண்டுமானால் சரீரத்திலே உள்ளே மருந்து சாப்பிட்டு அந்த வேரை சரி செய்ய வேண்டும்.
Many problems that we have in our life.
அனேம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற அநேக பிரச்சனைகள்.
Many divisions that we see in homes.
குடும்பங்களிலே நாம் காணுகிற எத்தனையோ பிரிவினைகள்.
The quarrels that we find in many homes.
அநேக குடும்பங்களிலே காணப்படுகிற சண்டைகள்.
And the divisions we find in many churches.
அநேக சபைகளிலே காணப்படக்கூடிய பிரிவினைகள்.
Can all be traced to two roots.
இவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் இரண்டு காரணங்களை கண்டுபிடிக்கலாம்.
Two poisons that we have received from Adam.
ஆதாமிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இரண்டு விஷங்களிலிருந்து முளைக்கக்கூடிய பாவங்கள் தான் இவைகள்.
One is selfishness.
ஒன்று சுயநலம்.
The other is pride.
இன்னொன்று பெருமை.
Everything comes from these two, all the evils.
எல்லா தீமைகளுமே இந்த இரண்டு காரியங்களிலிருந்து புறப்படுகிறது.
The Bible says the love of money is the root of all sorts of evil.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
But love of money is comes out of the root of selfishness.
இந்த பண ஆசை என்பது சுயநலம் என்கிற வேரிலிருந்து வருகிறது.
Out of self-centeredness.
தன்னையே மையமாய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
I think of myself.
எப்பொழுது பார்த்தாலும் நான் என்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
So I love money.
ஆகவே பணத்தை நேசிக்கிறேன்.
And so it says.
ஆகவே இங்கே பார்க்கிறோம்.
If you want to be of the same mind, same love, united in spirit, intent on one purpose.
ஒரே விதமான சிந்தை, ஒரே விதமான அன்பு, இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமானால்,
then you have to take a decision in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Do nothing from selfishness and do nothing from pride.
ஒன்றையும் பெருமையினாலாவது ஒன்றையும் தன்னலத்தினாலாவது செய்யாமல் இருக்க வேண்டும்.
See, he says these are the two reasons.
இந்த இவைகள் தான் இரண்டு காரணங்கள் என்று பவுல் சொல்கிறார்.
Now the question is this.
இப்பொழுது கேள்வி என்ன தெரியுமா?
Can I live a life where I do nothing from selfishness?
சுயநலத்திலிருந்து ஒன்றும் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா?
And nothing from pride.
பெருமையிலிருந்து ஒன்றும் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா?
And immediately the devil says no, that is impossible.
உடனடியாக பிசாசு என்ன சொல்கிறான் தெரியுமா? அது கூடாது, முடியாது.
That is an old thing that the devil has said for 6000 years, it is impossible to obey God's command.
6000 ஆண்டுகளாக பழைய கதையே பிசாசு சொல்லிக் கொண்டே இருக்கிறான், தேவனுக்கு கீழ்ப்படிவது மனிதனால் கூடாத காரியம்.
And there are millions of people who have believed the devil for 6000 years.
6000 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்கள் பிசாசுடைய பொய்யை நம்பியே வாழ்ந்திருக்கிறார்கள்.
God says do nothing from selfishness and nothing from pride.
ஒன்றையும் பெருமையினாலாவது சுயநலத்தினாலாவது செய்ய வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார்.
And the devil says no, that is impossible.
இல்லை, கூடாத காரியம் என்று பிசாசு சொல்கிறார். விசுவாசிகளும் கூட சொல்கிறார்கள்,
Satan you are right.
சாத்தானே நீ சொல்வது சரி.
God is wrong.
தேவன் சொல்வது தவறு.
It is impossible to live a life where I do nothing from selfishness and nothing from pride.
சுயநலத்தின் அடிப்படையிலே பெருமையின் அடிப்படையிலே ஒன்றும் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது கூடாத காரியம் என்று நாம் சொல்கிறோம்.
So as long as we believe the devil, we are not going to be united in spirit.
பிசாசை எவ்வளவு நாட்களாய் நாம் நம்பிக்கொண்டிருக்க போகிறோமோ அந்த அளவு நாட்கள் வரைக்கும் நாம் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, பாவத்தின் நுழைவாக முடியாது.
The Lord once told the Israelites, go and possess the land of Canaan.
நீங்கள் போய் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்.
And the devil told them, no, you can't possess that land, there are too many giants there.
ஐயோ, அங்கே எவ்வளவு ராட்சதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று பிசாசு சொன்னான்.
And they believed the devil.
பிசாசை நம்பினார்கள்.
And that is written in the Bible that because they believed the devil, they wandered in the wilderness for 40 years.
பிசாசு சொன்னதை அவர்கள் விசுவாசித்தபடியினாலே வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அலைந்தார்கள் என்று நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது.
The whole Old Testament is full of examples of people who believed what the devil said rather than what God said.
தேவன் சொல்வதை காட்டிலும் பிசாசு சொல்வதை நம்பின மக்களுடைய சரித்திரத்தினாலே பழைய ஏற்பாடு முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது.
So we must take a lesson from that.
ஆகவே அவைகளிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
When the Lord says do nothing from selfishness and nothing from pride,
ஒன்றையும் சுயநலத்தின் அடிப்படையிலோ பெருமின் அடிப்படையிலோ செய்ய கூடாது என்று சொல்லும் பொழுது,
I must say Lord I can't live like that.
ஆண்டவரே, என்னால் அப்படி வாழ முடியாது.
But since you say that is how we are to live, I suppose it must be possible.
ஆனால் இப்படி தான் வாழ வேண்டும் என்று நீர் வேதத்தில் சொல்லி இருக்கிறபடினாலே அது சாத்தியமான ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவரே,
to have faith you only have to believe that God is a loving father.
நான் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டுமானால் தேவனுடைய அன்பான தகப்பன் என்பதை மட்டும் அறிந்திருந்தால் போதும்.
That he is better than all earthly fathers.
பூமியிலே காணப்படுகிற அப்பாமார்களை காட்டிலும் அவர் மேன்மையான தகப்பன்.
Will you ask your child to carry some 500 tons on his head?
500 டன் சுமையை உங்களுடைய மகன் தூக்க முடியாது சொல்லுவீர்களா?
No.
இல்லை.
Will you ask your son to jump over some 10 foot wall?
10 அடி உயரமுள்ளதான ஒரு சுவரை தாண்டி குதி என்று உங்களுடைய மகனை பார்த்து சொல்லுவீர்களா?
No.
சொல்ல மாட்டீர்கள்.
Will you ever ask your children to do something which you know is impossible?
கூடாது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆனாலும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது உங்களுடைய பிள்ளைகளை கேட்பீர்களா?
Even a simple thing like get 100% in every subject in school, even that you will not ask.
பள்ளியிலே எல்லா பாடங்களிலேயும் 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும் என்கிறதன ஒரு எளிய காரியத்தை கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டீர்கள்.
And if we fathers don't make such demands on our children which we know are impossible,
கூடாது என்று அறிந்திருக்கிற காரியங்களிலே நாம் தகப்பன்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளிடத்திலே நாம் கேட்காதிருக்கும் பொழுது,
How will Almighty God ask us to do something which is impossible?
நம்மால் கூடாத காரியத்தை எப்படி பரம தகப்பன் செய்யுங்கள் என்று கேட்க முடியும்?
When he says do nothing from selfishness and from pride, it is possible.
ஒன்றையும் சுயநலத்தினாலாவது பெருமையினாலாவது செய்யாதிருங்கள் என்று சொன்னால் அது ஒரு கூடிய காரியம், சாத்தியமான காரியம்.
God said to the 600,000 Israelites, go and take Canaan, it was possible.
600,000 மக்களை பார்த்து நீங்கள் போய் கானான் தேசத்தை சுதந்திரிங்கள் என்று சொன்னால் அது கூடுங்கிற ஒரு காரியம் தான்.
But only 2 people said it is possible.
ஆனால் 2 மக்கள் மட்டுமே அது முடியும் என்று சொன்னார்கள்.
All the others said not possible.
மற்ற எல்லாரும் அது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள்.
It doesn't matter if 600,000 people say it's not possible.
600,000 மக்கள் முடியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை.
Two people believed God and they experienced it.
இரண்டு பேர் அதை நம்பினார்கள், அதை அனுபவித்தார்கள்.
In the same way you can have 600,000 believers who read this verse and say no, it's not possible.
அதே போல இன்றைக்கு 600,000 மக்கள் இந்த வசனத்தை வாசித்து இது கூடாத காரியம் என்று சொல்லலாம்.
But there are two people who will say yes, it's possible.
ஆனால் இரண்டு பேர் அது முடியும் என்று சொல்கிறார்கள்.
And those two people will accomplish God's purpose.
அந்த இரண்டு பேருமே தேவனுடைய நோக்கத்தை தங்கள் வாழ்க்கையில் சாதிப்பார்கள்.
And the rest will spend all their earthly life wandering in the wilderness.
மீதி உள்ள அனைவருமே தங்கள் வாழ்நாட்காலத்திலே வனாந்தரத்திலே அலைந்து திரிவது போல தங்கள் வாழ்நாட்களை வீணாக்குவார்கள்.
Now let's see what it says further.
மீண்டுமா என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம். கீழே,
Do nothing from selfishness and nothing from pride.
ஒன்றையும் பெருமையினாலாவது சுயநலத்தினாலாவது செய்யாதிருங்கள்.
But have humility of mind
ஆனால் தாழ்மையான சிந்தையை கொண்டிருங்கள்.
And regard other people as more important than yourself.
ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள்.
That's dealing with the first problem of pride.
இதுதான் பெருமை என்கிற முதல் பிரச்சனைக்குள்ள தீர்வு.
With humility of mind,
மனத்தாழ்மையிலே,
look at other people around you,
உங்களை சுற்றியுள்ள மக்களை,
and treat them as more important than yourself.
உங்களை காட்டிலும் அவர்களை முக்கியமானவர்களாக கருதுங்கள்.
Now you must not read it wrongly.
தவறாக நீங்கள் வாசித்து விடக் கூடாது.
I have met many believers who read it wrongly.
அநேக விசுவாசிகள் இதை தவறாக வாசிக்கிறார்கள்.
They read it that treat everybody as more spiritual than yourself.
உங்களை சுற்றிலும் உள்ள மற்றவர்களை உங்களை காட்டிலும் அவர்களை ஆவிக்குரியவர்களாக அதிக ஆவிக்குரியவர்களாக எண்ணுங்கள் என்று எண்ணுகிறார்கள்.
How can I do that?
அதை எப்படி நான் செய்ய முடியும்?
When I know that somebody is a carnal Christian, how can I imagine that he is more spiritual than me?
ஒருவன் மாம்சீக கிறிஸ்தவனாய் இருக்கும் பொழுது என்னை காட்டிலும் அவர் அதிக ஆவிக்குரியவர் என்று எப்படி எண்ணுவது?
How can I imagine that Judas Iscariot is more spiritual than I am?
யூதாஸ் காரியத்தை என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவன் என்று எப்படி எண்ணுவது?
How can I imagine that Hitler and Saddam Hussein and all are more spiritual than I am?
ஹிட்லரும் சதாம் ஹுசேனும் என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எப்படி சிந்திப்பது?
Even the apostle Paul did not look at the Corinthians and say, "Oh, you fellows are more spiritual than me."
அப்போஸ்தலனாய பவுல் கூட கொரிந்து விசுவாசிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை கூட அதிக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
He said, "I am spiritual, you are carnal."
நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன், நீங்கள் மாம்சத்துக்குரியவராய் இருக்கீர்கள் என்று சொன்னார்.
That's not what it says.
இந்த வசனத்தில் அப்படி அர்த்தப்படுத்தி சொல்லவில்லை.
Just treat them as more important.
அவர்களை முக்கியமானவர்களாக கருதுங்கள்.
That is what Jesus did.
அதை தான் இயேசு செய்தார்.
He did not treat the believers as, "Oh, you are all disciples are more spiritual than me."
இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் எல்லாரும் சிஷ்யர்களை பார்த்து என்னை காட்டிலும் நீங்கள் எல்லாரும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவில்லை.
But he said, "You are more important than me."
ஆனால் என்னை காட்டிலும் நீங்கள் அதிக முக்கியமானவர்கள் என்று சொன்னார்.
I am your servant. That's why I'm washing your feet.
நான் உங்களுக்கு பணியாளனாகவே தான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன்.
You are all big people sitting at the table.
நீங்கள் எல்லாரும் மேஜையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரிய மக்கள்.
You are more important. That is why I'm washing your feet.
நீங்கள் அதிக முக்கியமானவர்களாகவே தான் உங்கள் பாதங்களை நான் கழுவுகிறேன் என்று சொல்கிறார்.
That is what it means to treat other people as more important.
மற்றவர்களை அதிக முக்கியமானவர்களாக எண்ணுங்கள் என்று சொல்வது இதுதான் அர்த்தம்.
And you know the thing that amazes me the most about Jesus?
இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக என்னை வியக்க செய்கிற காரியம் என்ன தெரியுமா?
We are trying to understand the mind of Christ here.
நாம் இங்கே கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
He washed the feet of Judas Iscariot also.
யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களை கூட இயேசு கழுவினார்.
You read in John 13.
நீங்கள் யோவான் 13 ல வாசியுங்கள்.
After he washed their feet, some verses later it says Judas Iscariot went.
அவர் பாதங்களை எல்லாம் கழுவின பிறகு பல வசனங்கள் கழித்து யூதாஸ் காரியத் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் என்று வாசிக்கிறோம்.
He was there when Jesus, imagine Jesus sitting and washing the feet of this person who is going to betray him in a few hours.
இன்னும்
ஸ்டாப் him in the back in a few hours.
இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே இவருடைய முதுகில் பின்னாடி குத்த போகிற காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களை இயேசு தேய்த்து கழுவுவதை கற்பனை செய்து பாருங்கள்.
He didn't think Judas Iscariot was spiritual.
யூதாஸ் காரியத் ஆவிக்குரியவன் என்று அவர் எண்ணவில்லை.
But even a deceiver and a betrayer like you, I will treat you as more important and wash your feet.
வஞ்சிக்கிற காட்டி கொடுக்கிற உன்னை போன்ற ஒருவனை கூட நான் முக்கியமானவனாய் கருதி உன்னுடைய பாதங்களை கழுவுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
That is the example Jesus Christ our Lord has set for us.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியை தான் நமக்காக வைத்து விட்டு போனார்.
And every believer who walks in the footsteps of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிற ஒவ்வொரு விசுவாசியும்.
And is willing to treat other people like that.
மற்றவர்களை இது போல நடத்தும்படியாய் அவன் மனதுள்ளவனாய் இருக்கிறான்.
He will live an overcoming life.
அப்படிப்பட்டவன் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வான்.
The second thing it says is,
அவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம்,
verse 4,
நான்காம் வசனம்,
don't look out only for your interests.
ஒவ்வொரு முறையும் உங்களுக்கானவைகளையே நீங்கள் தேட வேண்டாம்.
Also for the interests of others.
பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
He's not saying don't look at your interests at all.
உங்களுடைய விருப்பத்தை பார்க்கவே கூடாது என்று சொல்லவில்லை.
But he says don't look only at your own interests.
ஆனால் உங்களுடைய சொந்த விருப்பங்களை மட்டும் பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டாம்.
Think of the interests of others also.
மற்றவர்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கள், எண்ணி பாருங்கள்.
So these are the two things he says.
ஆகவே அவர் சொல்லுகிற இந்த இரண்டு காரியங்களை பாருங்கள்.
Consider others as more important.
மற்றவர்களை உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
That deals with the pride problem.
அது பெருமை என்ற பிரச்சனையோடு இடைபடுகிறது.
And think of the interests and needs of other people also. That deals with the selfishness problem.
மற்ற மக்களுடைய விருப்பங்களையும் அவருடைய தேவைகளையும் எண்ணி பாருங்கள். அது சுயநலம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறது.
You want to read this again very slowly.
மீண்டும் இதை நீங்கள் மெதுவாக வாசித்து பாருங்கள்.
If you want unity in your home,
உங்கள் குடும்பத்திலே ஐக்கியம் வேண்டுமானால்,
what shall I tell husband and wife?
கணவன் மனைவிக்கு நான் என்ன சொல்லட்டும்?
Because most of the Christian homes I have met,
நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்,
there is no unity between husband and wife.
அங்கே கணவனுக்கு மனைவிக்கும் ஒருமனம் இல்லை.
You think it is only in your family there is no unity between husband and wife?
உன்னுடைய குடும்பத்தில் மட்டும் தான் எனக்கு மனைவிக்கும் ஒருமனம் இல்லை என்று சொல்கிறீர்களா?
90% of believers homes are like that.
90% விசுவாசிகளுடைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கிறது.
That doesn't mean it is right.
அது சரி என்று பொருள் அல்ல.
It's 100% wrong.
100% அது தவறான காரியம்.
Supposing I told you that 600,000 believers homes are like that, you will find two believers homes where they are united.
600,000 மக்களுடைய குடும்பங்களிலே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு விசுவாசிகளின் குடும்பங்களிலே வித்தியாசமானதா இருக்கிறது.
That is like the Israelites in the wilderness.
இஸ்ரவேல் மக்களுடைய காரியத்தை போலவே வனாந்தரத்திலே.
600,000 people wandering in the wilderness, two people entering Canaan.
600,000 மக்கள் அந்த வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், இரண்டு பேர் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள்.
So that is how it is.
இப்படி தான் காரியங்கள் இருக்கிறது.
Among 600,000 homes of believers,
600,000 குடும்பங்களுடைய விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே
you'll find two believers whose husband and wife are united.
கணவனும் மனைவியும் இணைந்திருக்கக்கூடிய இரண்டு குடும்பங்களை மட்டுமே பார்க்க முடிகிறது.
They never fight with each other.
ஒரு காலம் ஒருவரோடு சண்டை பண்ணாதவர்கள்.
They live in peace.
சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள்.
But that is God's will for all our homes.
ஆனால் நம்முடைய எல்லா குடும்பங்களை குறித்தும் தேவ சித்தம் இப்படி தான் இருக்கிறது.
Why have you allowed the devil to come and destroy that unity in your home?
உங்களுடைய குடும்பத்திலே பிசாசு வந்து அந்த ஒருமனதை கெடுப்பதற்கு ஏன் அனுமதித்தீர்கள்?
But you can have a different this year onwards.
ஆனால் இந்த வருடத்திலிருந்து வித்தியாசமான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
Please believe that this life is possible for you.
இந்த வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியம் என்று நம்புங்கள்.
Ask the Holy Spirit to help you.
பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யும்படியாக கேளுங்கள்.
Do nothing from selfishness.
தன்னலத்தினாலே ஒன்றையும் செய்ய வேண்டாம்.
Think of the interest of the others.
மற்றவர்களுடைய விருப்பங்களை நோக்குங்கள்.
Husband,
புருஷர்களே,
think of the interest of your wife, not about yourself only.
எப்பொழுது பார்த்தாலும் உங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம். மனைவியுடைய விருப்பம் என்ன, அவங்க என்ன தேவை என்று எண்ணி பாருங்கள்.
Think how she is struggling doing so many things.
நிறைய வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வதில் எவ்வளவு போராட்டம் மனைவிக்கு இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள்.
See if you can help her.
அவளுக்கு உதவி செய்ய முடியுமா என்று பாருங்கள்.
I have sometimes used this example.
சில சமயத்தில் இந்த உதாரணத்தை பயன்படுத்தி இருக்கிறேன்.
A house, a mother with small children.
ஒரு குடும்பத்திலே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
One crying, one in baby in the cradle.
ஒரு குழந்தை தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது.
Busy cooking in the kitchen.
இந்த தாயோ வீட்டிலே சமைப்பதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள்.
She didn't get much sleep at night because of the baby crying.
அந்த குழந்தை இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தபடியால் இரவிலே தூங்க முடியவில்லை.
And what is the husband doing?
கணவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
He is reading the Bible.
அவர் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறார், வாசித்துக் கொண்டிருக்கிறார்.
Oh God, speak to me.
தேவனே, என்னோடு கூட பேசும்.
I want to understand this Hebrews chapter 7.
ஆண்டவரே, எபிரேயர் 7 அதிகாரம் எனக்கு விளங்கவில்லை. ஆண்டவரே, என்னோடு கூட பேசும்.
What is the meaning of Melchizedek?
மெல்கிசேதேக்கினுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே?
And God says, you want to hear me?
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் பேசுகிறதை நீ கேட்க வேண்டுமா?
Shut your Bible and go and help your wife.
வேதத்தை மூடி வைத்து விட்டு போய் உன்னுடைய மனைவிக்கு சமையலறையில் உதவி செய்.
You don't need to know the meaning of Melchizedek. You need to help your wife.
மெல்கிசேதேக்கின் அர்த்தம் எல்லாம் உனக்கு தெரிய தேவையில்லை, போய் மனைவிக்கு உதவி செய்.
But do you think that husband will do that?
ஆனால் புருஷன் அப்படி செய்வார் என்று எண்ணுகிறீர்களா?
Oh Lord, what is the meaning of this tabernacle?
இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே?
And the wife is struggling there in the kitchen.
மனைவி சமையலறையில் போராடிக் கொண்டிருக்கிறாள்.
How can you be a Christian?
எப்படி நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியும்?
Don't think of your own personal interests.
உங்களுடைய சொந்த விருப்பங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
Think of the interests of others.
மற்றவர்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதை நோக்கி பாருங்கள்.
And I can say to the wife also.
அதே காரியத்தை மனைவிக்கும் சொல்ல முடியும்.
Maybe you had a difficult day during the day looking after the children and so many things.
நாள் முழுதுமாய் பிள்ளைகளை பராமரிப்பதிலும் சமைப்பதிலும் ஊட்டுவதிலும் நீங்கள் நாள் முழுதுமாய் களைத்து போய் விட்டீர்கள், உண்மைதான்.
And your husband comes at 6 or 7 o'clock.
6 அல்லது 7 மணிக்கு வேலை முடித்து உங்களுடைய கணவர் திரும்பி வருகிறார்.
And as soon as he opens the door.
அவர் கதவை திறந்த உடனே,
why you're so late?
ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்க?
He already so many people shouted at him in the office.
ஏற்கனவே அலுவலகத்திலே பலர் அவரை திட்டி விட்டார்கள்.
Now he comes to the home thinking there will be some peace here.
இப்போ வீட்டுக்கு வந்தாலாவது கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும் என்று வருகிறார்.
As soon as the door opens there
கதவு திறக்கப்பட்ட உடனே
like a volcano it blast.
அங்கே ஒரு எரிமலை வெடிக்கிறது போல.
You think you only had a difficult time in the day in your house.
உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டமான நேரம், கடினமான வேலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
Your husband also probably had a very difficult day in the office.
ஒருவேளை உங்களுடைய கணவர் அலுவலகத்திலே படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து திட்டு வாங்கி வந்திருக்கிறார்.
To earn money to take care of your house rent and children's school fees and
வீட்டு செலவுகளை சந்திப்பதற்கும் பிள்ளைகளுடைய பள்ளி கல்லூரி கட்டணத்தை செலுத்துவதற்கும் சம்பாதிப்பதற்கு அலுவலகத்திலே பாடுபட்டு வந்திருக்கிறார்.
Think of the other person's interests.
மற்றவருடைய விருப்பங்களை எண்ணி பாருங்கள்.
very simple law.
மிகவும் எளிய ஒரு பிரமாணம்.
Don't think only of your problems.
உங்களுடைய பிரச்சனையை மட்டும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம்.
Think of the other person's problems also.
பிறருக்கானவைகளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள்.
Think of this year onwards.
இந்த வருஷத்திலிருந்து எண்ணி பாருங்கள்.
Let us forget all the past.
கடந்த காலமாகவே போய் விடட்டும்.
We have done so many wrong things.
எவ்வளவு தவறான காரியங்களை செய்திருக்கிறோம்.
Say Lord, let your blood cleanse and blot out all that.
ஆண்டவரே, என்னுடைய இரத்தம் அவைகள் எல்லாம் கழுவி அதை நீக்கி சுத்திகரித்து விடட்டும்.
You know what is my desire?
என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா?
That every home here
inge irukkudiya ovvoru kudumbamum
will have peace during this coming year.
Indha varsha varugira varshathile samadhanam kaanapada vendum.
I wish you could have the peace I have in my heart, in my home.
என்னுடைய இருதயத்திலேயும் என்னுடைய குடும்பத்திலேயும் இருக்கிற சமாதானம் உங்களுடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
The peace I have with my wife and my children.
என்னுடைய மனைவியோடும் என்னுடைய பிள்ளைகளோடும் எனக்கு இருக்கக்கூடிய சமாதானம்.
We are not perfect.
நாங்கள் பூரணவான்கள் அல்ல.
But we have peace.
ஆனால் சமாதானம் இருக்கிறது.
I wish that for all of you.
உங்கள் எல்லாருக்கும் இதையே தான் நான் விரும்புகிறேன்.
But there is a law.
ஆனால் ஒரு பிரமாணம் உண்டு.
Don't think of your own interests.
உங்கள் சொந்த விருப்பங்களை குறித்தே எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம்.
Yes, we had many problems today.
ஆம், இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது.
Think of the other person.
மற்ற நபரை எண்ணி பாருங்கள்.
Maybe he also had many problems.
அவருக்கும் ஒருவேளை அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம்.
Think if a husband and wife can live like this.
எப்படி ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்?
Your home will be like heaven.
உங்களுடைய குடும்பமே பரலோகமாக இருக்கும்.
And the next thing
அடுத்த காரியம்
is
என்னவென்றால்,
don't consider the other person as more important.
மற்ற நபரை உங்களிலும் முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
I'm not saying that you should make the wife the head of the house.
உடனே உங்களுடைய மனைவியை வீட்டுக்கு தலையாய் ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
No, Jesus was the head of his disciples.
சீஷர்களுக்கு இயேசு தலையாக இருந்தார்.
He said, "You call me master and lord, and that is what I am."
ஆண்டவரே, எஜமானனே என்று நீ அழைக்கிறீர்களா? ஆம், நான் ஆண்டவர், எஜமானன்.
But even though I am your lord, I washed your feet.
நான் உங்களுக்கு ஆண்டவராய் இருந்து உங்களுடைய பாதங்களை நான் கழுவினேன்.
Can you as a husband, head of the house, wash the feet of your wife?
வீட்டிற்கு தலையா இருக்கக்கூடிய கணவனா இருக்கக்கூடிய நீங்கள் மனைவியுடைய பாதங்களை கழுவ முடியுமா?
Consider each other as more important than yourself.
உங்களிலும் பிறரை மேன்மையானவர்களாக முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
Be willing to do any dirty job for each other.
ஒருவருக்கொருவர் எந்த அசுத்தமான வேலையா இருந்தாலும் செய்வதற்கு மனமுள்ளவர்களாக இருங்கள்.
Any lowly job.
எந்த தனி வேலையா இருந்தாலும் சரி.
Only two things.
இரண்டே இரண்டு காரியங்கள் தான்.
Deal with your pride.
பெருமையோடு கூட இடைபடுங்கள்.
Deal with your selfishness.
சுயநலத்தோடு கூட இடைபடுங்கள்.
And then he says,
பிறகு சொல்கிறார்,
verse 5,
ஐந்தாம் வசனம்,
this is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை.
This is the mind of Christ, verse 5.
ஐந்தாம் வசனம், இதுதான் கிறிஸ்துவுடைய சிந்தை.
Have the same mind that was in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
So now we understand what the mind of Christ was like.
இப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொண்டோம்.
It was a mind that was completely free from selfishness.
முற்றிலுமாக சுயநலத்திலிருந்து விடுதலையான ஒரு சிந்தை.
Completely free from pride.
பெருமையிலிருந்து முற்றிலுமாக விடுதலையான ஒரு சிந்தை.
And he says, I'll give you an example.
அவர் நமக்கு ஒரு மாதிரியை கொடுக்கிறார்.
He says, Jesus Christ,
இயேசு கிறிஸ்து,
although he was God,
அவர் தேவனாய் இருந்தும்,
from all eternity he was God,
நித்திய நித்தியமாக அவர் தேவனாய் இருக்கிறார்.
He did not hold on to that position and stay there.
அந்த ஸ்தானத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அங்கேயே அவர் தங்கி இருக்கவில்லை.
If he had stayed there, we would not have been saved.
அவர் அங்கேயே அவர் தங்கி இருந்திருப்பாரே, ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்க மாட்டோம்.
While he was sitting there,
அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது,
in heaven,
அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கும் பொழுது,
he did not think of his own interests.
அவர் தனக்கானவைகளையே எண்ணிக்கொண்டிருக்கவில்லை.
He did not say, oh, life is so comfortable for me here.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் வசதியாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது.
So wonderful here in heaven.
பரலோகத்தில் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது வாழ்க்கை.
All the angels are worshiping me.
எல்லா தூதர்களும் என்னை வணங்குகிறார்கள்.
Oh, it's so wonderful here.
அற்புதமாக இருக்கிறதே.
He didn't think like that.
அப்படி அவர் எண்ணவில்லை.
He looked down on the earth and saw us wretched sinners.
மேலிருந்து பூமியை கீழ் நோக்கி பார்க்கிறார். இங்கே பரிதாபமான துன்மார்க்கமான பாவிகள் இருக்கிறார்கள்.
Living a miserable life.
ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
On their way to hell.
அவர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள்.
He thought.
அவர் எண்ணினார்.
Jesus thought.
இயேசு எண்ணினார்.
I can't leave those people like that.
நான் இந்த மக்களை இப்படியே விட்டுவிட முடியாது.
I am enjoying so much here.
நான் இவ்வளவு காரியங்களை அனுபவிக்கிறேன்.
I want them to enjoy what I have.
எனக்கு என்ன இருக்கிறதோ அதை அவர்களும் அனுபவிக்கப்படியா நான் விரும்புகிறேன்.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகளே,
this is the spirit of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் ஆவி.
Don't think you have the spirit of Christ if you don't have this spirit.
உங்களுக்கு இந்த ஆவி இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி எனக்கு இருக்கிறது என்று என்ன வேண்டாம்.
What is that?
அது என்ன?
When you see other people who don't have what you have,
உங்களுக்கு இருக்கிறவைகள் மற்றவர்களுக்கு இல்லை என்றால்,
particularly spiritually,
குறிப்பாக ஆவிக்குரிய ரீதியிலே,
I want them to have what I have.
எனக்கு என்ன நான் பெற்றிருக்கிறோம் அதை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
My life is so happy in God.
என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது.
These people miserable, defeated. I want them to have this.
ஐயோ இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
The spirit of Christ is that which wants makes you want that other people should have what you have.
உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதையே மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் கிறிஸ்துவின் ஆவி உங்களை சிந்திக்க வைக்கும்.
If you say, oh, God has given me all this.
தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்.
This is all for me to enjoy.
இதெல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக தான் கொடுத்திருக்கிறார்.
Those fellows, they are all unfaithful. That's why they didn't get anything.
இவர்கள் எல்லாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை.
I was faithful.
நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன்.
God has given me all this money and all these things.
ஆகவே தான் தேவன் இந்த பணம் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
Jesus could have said that.
இயேசு அப்படி சொல்லியிருந்திருக்கலாம்.
He could have said in heaven.
அவர் பரலோகத்தில் இருந்தார்.
I've been faithful.
நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்.
So I've got heaven.
ஆகவே எனக்கு பரலோகம் கிடைக்கிறது.
Those poor fellows on the earth.
பூமியில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட அந்த மக்கள்.
They have lived in sin.
அவர்கள் பாவத்திலே
வாழ்ந்தார்கள். They are all unfaithful.
அவர்கள் எல்லாம் உண்மையற்றவர்களாக
இருக்கிறார்கள். That is why they are suffering.
ஆகவே தான் அவர்கள் பாடுபடுகிறார்கள்.
He could have said that.
அவர் அப்படி சொல்லியிருந்திருக்கலாம்.
But he didn't say that.
அவர் அப்படி சொல்லவில்லை.
He said I must go and help them.
நான் போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
Jesus came to earth that proves that he did not think of himself.
இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தாரே அதுவே அவர் தன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கவில்லை என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது.
Everybody says I want to be like Christ.
எல்லாருமே நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
But this is what it means.
ஆனால் இதுதான் அதனுடைய பொருள்.
That you don't think about your own needs alone.
உங்களுடைய சொந்த தேவைகளை குறித்தே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பதில்லை.
God is not asking you to meet the needs of the whole world.
முழு உலகத்தின் தேவையும் போய் சந்திங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லவில்லை.
That is impossible for any one human being.
ஒரு தனி மனிதனுக்கு அது கூடாத காரியமாக இருக்கிறது.
But God says the people around you.
ஆனால் உங்களை சுற்றில் இருக்கக்கூடிய மக்கள்.
First start with your wife.
முதலாவதாக உங்கள் மனைவியிடத்திலே அதை ஆரம்பியுங்கள்.
Husband.
கணவனிடத்திலே ஆரம்பியுங்கள்.
Think that they may be having problems.
அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம் என்று எண்ணி பாருங்கள்.
Encourage them.
அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
Don't just think of yourself.
உங்களை குறித்தே எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம்.
How many of you husbands can say when did you last encourage your wife?
புருஷன்மார்களே உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் கடைசியாக என்னுடைய மனைவியை நான் இந்த நாளில் உற்சாகப்படுத்தினேன்.
When was the last time you said a good word of encouragement to your wife?
கடைசியாக நல்ல வார்த்தையை சொல்லி உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்தினது எப்பொழுது?
You have to scratch your head and think maybe 5 years ago.
தலை சொரிந்து கொண்டு 5 வருஷத்துக்கு முன்னாக இருக்கலாம் என்று சொல்கிறீர்களா?
When was the last time you sisters you encouraged your husband?
சகோதரிகளே உங்களுடைய கணவன்மாரை உற்சாகப்படுத்தின கடைசி தருணம் எப்பொழுது?
You see, I remember 10 years ago I said something to him.
10 வருஷத்துக்கு முன்னாக ஏதோ ஒன்று சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொல்கிறீர்களா?
You know what the Bible says?
வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா?
You know what the Bible says?
வேதம் சொல்கிறது என்ன?
Let me give you a command in scripture.
வேதத்திலே உங்களுக்கு ஒரு கட்டளையை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Especially to those who think they are very holy believers who are obeying God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பரிசுத்தவான் நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன்.
Here is what the Bible says in Hebrews chapter 3 verse 13.
எபிரேயர் 3 அதிகாரம் 13 வசனத்தில் வேதம் சொல்கிறது.
Encourage one another.
ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லுங்கள்.
Not once in 10 years.
10 வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல.
The correct translation is encourage one another.
சரியான மொழிபெயர்ப்பு ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள்.
It's not a very good translation in Tamil.
தமிழிலே புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல.
NASB is the correct translation.
NASB இல் சரியான மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Encourage one another.
ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Because if you don't do that,
நீங்கள் அதை செய்யாவிட்டால்
they can get hardened.
அவளுடைய இதயம் கடினப்பட்டு விடும்.
Why did your wife get hard-hearted?
ஏன் உடைய மனைவியுடைய இதயம் கடினப்பட்டு விட்டது?
You are to blame. You never encouraged her.
நீங்கள் ஒரு காலம் அவளை உற்சாகப்படுத்தவில்லை.
You say my husband is so hard-hearted.
என்னுடைய கணவன் ரொம்ப கடின இதயம் உடையவர் என்று சொல்கிறீர்களா?
Sister, have you encouraged him many times?
சகோதரிகளே எப்பொழுதாவது உங்கள் கணவன்மாரை உற்சாகப்படுத்தினீர்களா?
That's why he is hard-hearted.
ஆகவே தான் அவர் கடின இதயம் உள்ளவராய்
மாறிவிட்டார். What it says here?
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
If you don't encourage one another, they'll be hardened in their heart.
நீங்கள் ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தாவிட்டால் அவருடைய இதயமானது கடினப்பட்டுவிடும்.
See, as Indian people, we don't have much habit of encouraging one another.
இந்தியர்ல இருக்கிற நாம் நம்முடைய கலாச்சாரத்திலே ஒருவரை அதிகமாக உற்சாகப்படுத்துவதில்லை. அந்த பழக்கமே இல்லை.
That is the great tragedy.
அது மிகப்பெரிய ஒரு பரிதாபம்.
We don't encourage one another.
நாம் ஒருவரை உற்சாகப்படுத்துவதில்லை.
We only think in terms of telling people you're wrong.
நாம் செய்கிறதெல்லாம் நீ தவறு நீ தவறு நீ தவறு என்று சொல்லுவதுதான்.
Why did you do it like this?
ஏன் இதை இப்படி செய்ய கூடாது?
Why did you cook the food like that?
ஏன் இப்படி சாப்பாடு செய்ய கூடாது?
I told you so many times not to do this.
எத்தனை முறை இதை செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் நீ செய்தாய்.
That is how we are.
எப்படி தான் நாம் இருக்கிறோம்?
That we are ready to say every day.
இதை ஒவ்வொரு நாளும் சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்.
Encourage.
ஆனால் உற்சாகப்படுத்துகிறோமா?
Oh, that was very good what you did.
நீ செய்தது மிகவும் நேர்த்தியான காரியம்.
I appreciated that.
நான் அதை மெச்சிக் கொள்கிறேன்.
You try saying that to your children.
உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லி பாருங்கள்.
Your children will do much better when you learn to encourage them.
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தும் பொழுது அவர்கள் இன்னும் சிறந்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள்.
I have done it.
நான் அதை செய்திருக்கிறேன்.
I have four boys and I used to encourage them.
எனக்கு நான்கு மகன்கள் உண்டு, அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன்.
Yeah, that was good.
ஆம், நீ செய்தது நல்லது.
I'm so happy.
நான் சந்தோஷப்படுகிறேன்.
Even small things.
சின்ன காரியங்களை செய்திருந்தாலும்.
Playing cricket and they put a good shot. I say, yeah, that's good.
கிரிக்கெட் விளையாடுகிறார், ஓங்கி ஒரு நல்ல ஒரு ஷாட் அடிக்கிறார்கள், நல்லது என்று சொல்கிறேன்.
Then they know that daddy is interested in me.
அப்பொழுது என்னிலே என்னுடைய அப்பா விருப்பமா இருக்கிறார் என்று பிள்ளைகள் அறிந்து கொள்கிறார்கள்.
That is how I became friends with my children.
இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட நான் சிநேகிதனாய் மாறினேன்.
Why is it your children are so distant from you?
ஏன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் இருக்கிறார்கள், இடைவெளி இருக்கிறது?
Because you never encouraged them.
ஒரு காலம் நீங்கள் உற்சாகப்படுத்தினதில்லை.
From this year onwards,
இந்த வருஷத்திலிருந்து,
shall we make a decision?
நாம் ஒரு தீர்மானத்தை செய்வோமா?
All of you,
நீங்கள் எல்லாரும்,
this is not for my good, I'm saying it for your good.
என்னுடைய நன்மைக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன்.
Don't think of yourself.
உங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
Think of the other person.
மற்ற நபரை குறித்து எண்ணி பாருங்கள்.
Say,
சொல்லுங்கள்.
How can I encourage my wife?
என்னுடைய மனைவியை நான் எப்படி உற்சாகப்படுத்த முடியும்?
How can I encourage my husband?
என்னுடைய கணவனை எப்படி நான் உற்சாகப்படுத்த முடியும்?
How can I encourage my children?
என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் உற்சாகப்படுத்த முடியும்?
Some of you may have old parents.
உங்களில் ஒரு சிலருக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கலாம்.
Have you ever encouraged your old parents who did so much for you when you were a child?
நீங்கள் குழந்தைகளாக இருந்தபொழுது எவ்வளவோ உங்களுக்காக பிரயாசப்பட்டார்களே, அவர்களை இப்பொழுது நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்களா?
Have you gone and spoken a word to your old parents?
உங்கள் பெற்றோர்களிடத்தில் போய் நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கிறீர்களா?
We say we are Christians.
நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம்.
What is the difference between us and all the heathen?
நமக்கும் புறஜாதியாருக்கும் என்ன வித்தியாசம்?
Don't think of yourselves only.
எப்பொழுதே உங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
You know, Jesus gave us a wonderful rule in Matthew 7 and verse 12.
மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனத்தில் அருமையான ஒரு பிரமாணத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார்.
This is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
What did we read in Philippians 2? Let the same mind be in you which was in Christ.
கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று பிலிப்பியர் 2:5 வாசித்தோம்.
When he was enjoying everything in heaven,
அவர் பரலோகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
he thought of miserable sinners on the earth.
பூமியில் இருக்கக்கூடிய பரிதாபமான பாவிகளை பார்த்தார்.
How can I go and encourage them?
இவர்களை போய் நான் எப்படி உற்சாகப்படுத்த முடியும்?
How can I lift them up?
இவர்களை எப்படி நான் தூக்கி விட முடியும்?
How can I help them?
இவர்களுக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்?
Jesus said in Matthew 7 verse 12.
மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனத்தில் இயேசு சொன்னார்.
In whatever way, whatever you want other people to treat you, in the same way you treat them.
மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
Whatever you want other people to do for you,
உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ,
do it for them.
அதை அவர்களுக்கு செய்யுங்கள்.
For this is the message of the whole Bible.
இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனமாம். இது வேதத்தின் முழு சத்தியம்.
Law and prophets is another way of saying the Bible.
வேதம் என்று சொல்வதற்கு இன்னொரு விதம் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம்.
The message of the whole Bible.
முழு வேதாகமத்தின் செய்தி இதுதான்.
Do to others what you want them to do for you.
மற்றவர்கள் நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள்.
Do you like it when somebody encourages you and appreciates what you did?
உங்களை யாராவது உற்சாகப்படுத்தினால், நீங்கள் செய்கிறதை மெச்சிக்கொண்டால் அது உங்களுக்கு விருப்பமா இருக்கிறதா?
Would you like it if your boss one day comes to you and says, very good, I really appreciated what you did?
உங்களுடைய மேலதிகாரி ஒரு நாளிலே உங்கள் தொழிலை கையை போட்டு, நீ செய்தது மிகுந்த நல்ல காரியம், சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
Don't you feel happy?
உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா?
Why don't you go home and put your hand on your wife and say, that was really good what you did?
நீங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்கு சென்று மனைவியின் தோளிலே கையை போட்டு, நீ செய்தது பிரமாதமா இருக்கிறது என்று சொல்லக்கூடாது?
We never say that.
நாம் அதை சொல்லுவதில்லை.
We want other people to do that to us.
மற்றவர்கள் நமக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது.
The Lord says if you are a Christian,
நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் தேவன் சொல்கிறார்,
do the same to other people.
அதையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So I want to say to all of you, dear my dear husbands and wives,
அருமையான புருஷன்மார்களே, மனைவிமார்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்,
encourage one another.
ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள்.
Say to one another what you want them to say to you.
அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோ அதையே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்களேன்.
None of us like hard words that people speak to us.
நம்மிடத்திலே கடினமாய் யாராவது பேசினால் நாம் அதை விரும்புவதே இல்லை.
Even when we have done something wrong,
நாம் தவறு செய்தாலும் கூட,
we want people to correct us gently.
நம்மை சாதுவான விதத்திலே நம்மை திருத்த முடிய, மெதுவாய் திருத்த முடிய விரும்புகிறோம்.
Supposing you did something wrong in your office.
உங்கள் அலுவலகத்திலே ஏதோ தவறு செய்து விட்டீர்கள்.
Won't you feel so happy if your boss comes and tells you?
உங்கள் மேலதிகாரி வந்து உங்களுக்கு சொல்கிறார்,
see that was wrong.
அது தவறு.
But never mind, we can set it right.
ஆனால் பரவாயில்லை, அதை நாம் சரி செய்து விடலாம்.
You're so happy that he put it like that.
அப்படி அவர் சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு.
Instead of shouting at you and saying, why do you do that stupid thing?
ஏன் இப்படி புத்தி கட்டத்தை தனத்தை செய்தாய் என்று உன்னை திட்டினால்,
We did something wrong.
தவறு செய்த உண்மைதான்.
We are so happy that he came and corrected us so gently.
மிகவும் மெதுவான விதத்திலே சாதுவான விதத்திலே நம்மை வந்து திருத்தினாரே, அதை குறித்து சந்தோஷப்படுகிறோம் அல்லவா?
Correct your children like that.
அதுபோல உங்கள் பிள்ளைகளை திருத்துங்கள்.
Correct your wife like that.
உங்கள் மனைவிமார்கள் அந்த அதுபோல திருத்துங்கள்.
I'm not saying don't correct them.
திருத்தவே கூடாது என்று சொல்லவில்லை.
Correct them like that.
அதுபோல திருத்துங்கள்.
Correct your husband like that.
இதுபோல புருஷனுக்கு தவறை தெரிவியுங்கள்.
By the end of this year your home will become like a heaven.
வருஷத்தின் முடிவில் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பமானது பரலோகம் போல மாறிவிடும்.
We ourselves are making our homes like a hell.
நாமாகவே நம்முடைய குடும்பத்தை நரகமாக்கிக் கொள்கிறோம்.
So what shall I say?
நான் என்ன சொல்லட்டும்?
Let this mind be in you in Christ which was in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
See these days we are trying to think about the mind of Christ.
இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
This is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
He always thought how can I say something good about that person.
இந்த நபரை குறித்து நல்ல காரியத்தை எப்படி நான் சொல்ல முடியும் என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார்.
I see a beautiful example in Matthew chapter 8.
மத்தேயு 8 ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு உதாரணத்தை நான் எண்ணி பார்க்கிறேன்.
There was this Roman soldier.
ஒரு ரோம போர் சேவகன் இருந்தான்.
He was a military man.
அவன் ஒரு பட்டாளத்தை சேர்ந்தவன்.
He had not read the Bible or anything.
அவன் வேதத்தை வாசித்ததில்லை.
He was not a Jew, he was a Roman.
அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு ரோமன்.
But he had some respect for Jesus Christ.
ஆனால் இயேசுவின் மீது அவருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது.
And he had a servant who was paralyzed at home.
அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவன் வாதம் வந்து படுத்திருக்கிறான் வீட்டிலே.
Can you imagine a military officer being concerned about his servant who was paralyzed?
ஒரு ராணுவத்திலே இருக்கக்கூடிய அதிகாரி தன்னுடைய வீட்டிலே வியாதியாய் படுத்திருக்கிற வேலைக்காரனை குறித்து கரிசனைப்படுவதை பார்த்திருக்கிறீர்களா?
It's not his son, it is a servant.
அது அவருடைய மகன் இல்ல, அவருடைய வேலைக்காரன்.
And he says,
அவர் சொல்கிறார்,
I'll go to Jesus.
நான் இயேசுவிடத்தில் போவேன்.
I heard that Jesus can heal the sick.
இயேசு வியாதிகளை சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டேன்.
So he travels many miles to Jesus.
ஆகவே அநேக மைல்கள் பிரயாணம் பண்ணி இயேசுவிடத்தில் வருகிறான்.
And he comes to Jesus.
இயேசுவிடத்தில் வருகிறான்.
He says, Lord,
ஆண்டவரே,
will you please heal my servant who is paralyzed at home.
வீட்டிலே திமிர்வாதத்தினாலே படுத்திருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்காரனை சுத்தப்படுத்துவீரா?
Matthew 8 verse 6.
மத்தேயு 8 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம்.
And Jesus says,
இயேசு சொன்னார்,
Sure.
கண்டிப்பாக.
I will come back to your house. I'll walk all these kilometers to your house and heal him.
நான் இத்தனை மைல்களும் நடந்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
It's amazing how Jesus was willing to walk so many kilometers to help people.
ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக எத்தனை மைல்கள் வேண்டுமானால் நடப்பதற்கு எப்பொழுது விருப்பமுள்ளவராய் இருந்தார் இயேசு. வியப்பாக இருக்கிறது அல்லவா?
We are so lazy even to go 200 meters to help somebody.
நாம் ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக 200 மீட்டர் போவதற்கே யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
Jesus said, I'll come.
நான் போய் வந்து சுகமாக்குவேன் என்று
இயேசு சொன்னார். And the centurion is such a humble man.
அந்த நூற்றுக்கு அதிபதி அவ்வளவு தாழ்மையான மனிதன்.
Lord, I'm not worthy you should come to my house.
ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல.
Stand here.
இங்கேயே நில்லும் ஆண்டவரே.
Speak the word.
ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும்.
And 5 kilometers away my servant will be healed.
5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரன் சுஸ்தமாவான்.
How do I know that?
அது எப்படி எனக்கு தெரியும்?
Because Lord, when I look at your life,
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது,
when I look at you,
உம்மை பார்க்கும் பொழுது,
I am a military man.
நான் ஒரு ராணுவ மனிதன்.
And military men can usually recognize other military men.
ஒரு ராணுவ மனிதன் மற்ற ராணுவ மனிதனை பார்த்து விளங்கிக் கொள்ள முடியும்.
He says, Lord, I sense in you that you are like a military man.
ஆண்டவரே, நீரும் ராணுவத்தை சேர்ந்தது போல நான் உணர்கிறேன்.
Because the way I see you moving around,
நீர் அங்கும் இங்குமாய் நடந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது,
reminds me of a military man.
ஒரு military மனிதனை எனக்கு ஞாபகமூட்டுகிறது.
Who is living under somebody's authority.
வேறு ஒருவருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு military மனிதன்.
I don't know the Bible, I don't know about your Jewish religion, but you seem to be a man under somebody's authority.
எனக்கு வேதமும் தெரியாது, யூத மதமும் தெரியாது, ஆனால் நீர் யாரோ ஒருவருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருந்து வேலை செய்கிறவர் போல எனக்கு தெரிகிறது.
I am also under one general who is my ruler.
நானும் எனக்கு மேலாக என்னுடைய ஆளுகை செய்கிற ஜெனரல் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கீழாக இருக்கிறேன்.
He tells me go, I go.
அவர் என்னை பார்த்து போ என்று சொன்னால்
Because we come, I come.
Why in this nalan varugiren?
And therefore,
ஆகவே,
I have got all these junior soldiers under me.
எனக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த போர் சேவகர்கள்.
I tell them go.
அவர்களை போ என்றால்,
they go.
அவர்கள் போகிறார்கள்.
I tell them come.
Why என்றால்,
they come.
வருகிறார்கள்.
I tell them left turn. They left turn.
Left turn என்று சொன்னால் இடப்பக்கம் திரும்புகிறார்கள்.
Lord, you can do that.
ஆண்டவரே, உம்மால் அதை செய்ய முடியும்.
Tell that sickness go.
அந்த வியாதியை பார்த்து போ என்று சொல்லும்.
I know it will go.
அது போகும் என்று எனக்கு தெரியும்.
Because you are a man under authority.
ஏனென்றால் நீர் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்.
And Jesus heard this.
இயேசு இதை கேட்ட மாத்திரத்தில்,
He didn't just say, okay, I'll do that.
சரி, நான் அதை சொல்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை.
Before that,
அதற்கு முன்பதாக,
He wanted to appreciate this man.
இந்த மனிதனை அவர் பாராட்ட விரும்பினார்.
He looked around at all the crowd there.
அங்கு சுற்றிலும் முற்றிலும் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தார்.
You fellows who read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற மக்களே.
Look at this Roman soldier who's never read the Bible.
இதுவரை வேதத்தை வாசிக்காத அந்த ரோம சேவகனை பாருங்கள்.
Look at his faith.
அவருடைய விசுவாசத்தை பாருங்கள்.
I've never seen such faith in the whole land of Israel.
இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் முழுவதுமாக நான் பார்த்ததில்லை.
Verse 10.
10th வசனம்.
See how Jesus encouraged that man.
எப்படி இந்த மனிதனை இயேசு உற்சாகப்படுத்தினார் பாருங்கள்.
He must have been so encouraged.
அவர் அவந்தளவாய் உற்சாகப்படுத்தப்பட்டிருந்திருப்பார்.
I believe with all my heart that he was converted.
அந்த நூற்றுக்கதிரதி கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்ற முழு இருதயத்தோடு நான் நம்புகிறேன்.
I believe I'll see him in heaven.
அவரை பரலோகத்தில் நான் பார்ப்பேன் என்று நம்புகிறேன்.
Not because Jesus preached a half an hour sermon to him.
அவனுக்கு இயேசு அரை மணி நேரம் பிரசங்கம் செய்தபடினாலே அல்ல.
But Jesus just appreciated him.
இயேசு அவனை புகழ்ந்து பாராட்டினார் அவ்வளவுதான்.
We can bless so many people just by appreciating something good in them.
நாம் மற்ற மக்களிடத்திலே காணக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து புகழ்வதனாலே பாராட்டுவதனாலே அநேகரை நாம் ஆசீர்வதிக்க முடியும்.
But just like we are misers with money,
பணத்திலே எப்படி நாம் கஞ்சத்தனமாக இருக்கிறோமோ,
we are very big misers with appreciating people.
மற்ற மக்களை பாராட்டுவதிலேயும் நாம் கஞ்சத்தனமாக இருக்கிறோம்.
It doesn't cost us anything to speak a word of appreciation.
ஒரு பாராட்டுதல் என்கிற வார்த்தையை பேசுவதற்கு எதுவும் செலவாவதில்லை.
Money, at least we lose something.
பணம் கொடுக்க வேண்டுமானாலோ ஏதோ நாம் ஒன்றை இழக்கிறோம்.
But to appreciate somebody, what do you lose?
ஆனால் ஒருவரை மெச்சிக் கொள்வதனாலே நாம் எதை இழக்கிறோம்?
What do you lose by appreciating your wife?
மனைவியை பாராட்டுவதனாலே மெச்சிக் கொள்வதனால என்ன இழந்து போகிறீர்கள்?
What do you lose by appreciating your husband?
உங்கள் கணவனை பாராட்டுவதனாலே என்ன இழந்து போகப் போகிறீர்கள்?
What do you lose by appreciating your children when they do something good?
பிள்ளைகள் நல்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களை பாராட்டுவதனாலே என்ன இழக்கப் போகிறீர்கள்?
What do you lose by appreciating your brother and saying, brother, that was wonderful what you did?
சகோதரனை பார்த்து சகோதரனை நீங்கள் செய்த அற்புதமாக இருக்கிறது என்று மெச்சிக் கொள்வதனால என்ன இழக்கப் போகிறீர்கள்?
Why don't you go to your elder brothers in your church and say, brother, I really appreciate what you do for the church.
உங்களே சபையிலே மூப்பரத்திலே போய் சகோதரரே நீங்கள் சபைக்காக செய்கிற காரியங்கள் உண்மையாலுமே நான் பாராட்டுகிறேன் என்று ஏன் சொல்லக் கூடாது?
Have you ever once in your life gone to your elder brother and appreciated all that he has done for your church?
உங்களே வாழ்க்கையிலே ஒருமுறையாகிலும் உங்களே மூப்பரத்திலே சென்று சபைக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக உங்களை பாராட்டுகிறேன் என்று
சொல்லியிருக்கிறீர்களா? Why not?
ஏன் சொல்லக் கூடாது?
We are misers.
நாம் கஞ்சத்தனமாய் இருக்கிறோம்.
We don't give money, we don't give even words of appreciation.
நாம் பணத்தையும் கொடுப்பதில்லை. புகழ்ந்து பாராட்டுகிற பேச்சுகளையும் கொடுப்பதில்லை.
But we say we are Christians.
ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம்.
We clap our hands and say hallelujah.
நாம் கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்கிறோம்.
It's no use.
அதிலே பிரயோஜனம் இல்லை.
The Lord looks at our heart.
தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்.
We need the mind of Christ.
நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேவை.
We must pray, Lord, give me the mind of Christ.
ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தையை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும்.
It's a very simple thing.
இது மிகவும் எளிய ஒரு காரியம்.
It does not cost any money.
இதற்கு எந்த ஒரு பணமும் செலவாகவில்லை.
We don't lose anything.
எதையும் நாம் இழப்பதில்லை.
Just to appreciate people.
நாம் ஜனங்களை மெச்சிக் கொள்ள வேண்டும்.
Encourage people.
உற்சாகப்படுத்த வேண்டும்.
Let us develop that habit.
நாம் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம்.
Lord,
ஆண்டவரே,
I know how much I get encouraged when somebody appreciates me.
யாராவது என்னை மெச்சிக் கொள்ளும் பொழுது எவ்வளவு உற்சாகம் அடைகிறேன் என்று எனக்கு தெரியும்.
I want to do that for other people.
நானும் இதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே.
That is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
I don't think about myself.
என்னை குறித்தே நான் எண்ணுவதில்லை.
I think about others.
மற்றவர்களை குறித்தே எண்ணுகிறேன்.
You know, a person who lives like that will be a very happy person.
எப்படி ஒரு நபர் வாழ்ந்தால் அவர் மிகவும் சந்தோஷமுள்ள மனிதனாக இருப்பார்.
You know why you have so many discouragements and depressions in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் சோர்வுகளும் அதேரியங்களும் ஏற்படுகிறது?
And even so many sicknesses.
ஏன் அவ்வளவு வியாதிகள் வந்து ஓடுகிறது?
Because you're always thinking of yourself.
எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் உங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
Think about others and you'll be saved.
மற்றவர்களை குறித்து நீங்கள் எண்ணி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும்.
I remember hearing a very beautiful story of Sadhu Sundar Singh.
சாது சுந்தர் சிங் அவருடைய அருமையான ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன்.
Sadhu, if you have not read the story of Sadhu Sundar Singh, you must read it.
Sadhu Sundar Singh udaiya sambhavathai neenga vaasithu paarkka vendum.
His biography.
Avarudaiya vaalkai sariyai neenga vaasithu paarkka vendum.
He was the greatest saint that India has seen.
இந்திய தேசம் பார்த்த மிகப்பெரிய பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங்.
Converted when he was 14 years old as a Sikh.
14 வயதிலே ஒரு சீக்கியராக இருக்கும் பொழுது மனம் திரும்பினார்.
Imagine, by the time he was 14 itself, he had torn a Bible and hated Christians.
14 வயதாக இருக்கும் பொழுதே வேதத்தை கிழித்து கிறிஸ்தவர்களை வெறுத்தவர் அவர்.
And he sees a vision of Jesus in his room.
சிவனுடைய தரிசனத்தை தன்னுடைய அறையிலே பார்க்கிறார்.
And he gives up his Sikh religion.
அவருடைய சீக்கிய மதத்தை விட்டு விடுகிறார்.
Immediately.
உடனடியாக.
And he becomes a Christian.
அவர் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுகிறார்.
And for the next 29 years
அடுத்த 29 ஆண்டுகள்
he kept on following Jesus.
அவர் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றிக் கொண்டே இருந்தார்.
He used to go to Tibet to preach the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக திபெத் தேசத்துக்கு போகிறார்.
And there is a story about him, a true story.
ஒரு உண்மை சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது.
He himself said.
அவருடைய வாழ்க்கை
மாதிரி he himself said it.
அவரே அதை சொல்லியிருக்கிறார்.
He was walking through the Himalayan mountains.
அந்த இமாலய மலை பிரதேசத்திலே நடந்து போய் கொண்டே இருக்கிறார்.
And trying to reach some village in that mountainous area quickly before sunset.
அங்கே எப்படியாவது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அங்கே உள்ள சில கிராமங்களை சென்று அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு கூட வேகமாக நடந்து போகிறார்.
He said, if I don't reach there by sunset, the wind will become so cold, we'll shiver and die.
அங்கே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக சென்று செல்லாவிட்டால் குளிர்காற்று வந்து விட்டால் நான் குளிரில் நடுங்கி மரித்து விடுவேன்.
So he was walking along with some monk of some other religion.
ஆகவே வேறு ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு சாமியாரோடு கூட நடந்து போகிறார்.
And they were going like that, rushing up to reach that village before sunset.
அவர் எப்படியாவது இருட்டாவதற்கு முன்பதாக, பொழுது போவதற்கு முன்பதாக அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி வேகமாக நடந்து போகிறார்கள்.
They knew they'll definitely die if cold if they don't reach there.
அங்கே போய் சேராவிட்டால் கண்டிப்பாக குளிரிலே அவர்கள் மரித்து விடுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்.
As they were walking,
அவர் நடந்து செல்லும் பொழுது,
they saw one man lying on the ground.
அங்கே ஒரு மனிதன் தரையிலே விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறார்.
Fainted from the cold.
இந்த குளிரிலே மயங்கி கீழே விழுந்து விட்டார்.
And they thought he's dead.
மரித்து விட்டான் என்று இவர்கள் எண்ணினார்கள்.
So Sadhu Sundar Singh tried to listen to his heart.
ஆகவே சாது சுந்தர் சிங் காதை வைத்து இதயத்திலே இதயம் துடிக்கிறதா என்று பார்க்கிறார்.
Still beating.
இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது.
Oh, he told the other priest.
அந்த இன்னொரு சன்னியாசியை பார்த்து சொன்னார்,
This man is alive.
இந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான்.
We must carry him, otherwise he'll die here.
இவனை தூக்கி கொண்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் இவன் இங்கேயே மரித்து விடுவான்.
And the other priest said.
இன்னொரு சாது சொன்னார்,
No, no, no.
இல்லை, இல்லை.
If we carry him,
இவரை நாம் தூக்கி சுமந்து கொண்டால்,
we will also slow down.
நாமும் நம்முடைய வேகம் குறைந்து விடும்.
We have to run.
நாம் ஓட வேண்டுமே.
We can't carry this man.
இந்த மனிதனை நாம் தூக்கி கொண்டு போக முடியாது.
All three of us will die.
மூன்று பேருமே மரித்து விடுவோம்.
Leave him here, he'll die.
அவனை இங்கே விட்டு விடுவோம், மரிக்க தான் போகிறான்.
Let us save our life.
நம்மையாவது நாம் காப்பாற்றிக் கொள்வோம்.
சாது சுந்தர் சிங் said.
சாது சுந்தர் சிங் அந்த சன்னியாசியிடத்தில் சொன்னார்,
I cannot leave a man who is alive to die here.
ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் இங்கே மரிப்பதற்காக விட்டுவிட முடியாது.
If you want, you go.
நீர் வேண்டுமானால் போய்விடும்.
I am going to carry him.
நான் அவனை தூக்கி கொண்டு போக போகிறேன்.
He took that man on his shoulder.
அந்த மனிதனை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டார்.
And walked slowly.
மெதுவாக நடந்தார்.
And the other monk.
அந்த மற்றொரு சன்னியாசி.
He was going fast.
அவர் வேகமாக போய் கொண்டிருந்தார்.
Sadhu Sundar Singh is walking slowly. The wind was getting cold.
சாது சுந்தர் சிங் மெதுவாக நடக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் காற்று வீச ஆரம்பிக்கிறது.
Sun had set.
சூரியன் அஸ்தமித்து விட்டது.
And after some time,
சில நேரம் கழித்து,
he sees the monk's body lying on the ground.
அங்கே அந்த சன்னியாசியினுடைய சரீரம் கீழே விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறார்.
He listens in his heart.
இதயம் துடிப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
Dead.
மரித்து விட்டான்.
Of the cold.
குளிரினாலே மரித்து விட்டான் அந்த சன்னியாசி.
And then Sadhu Sundar Singh began to think.
அப்பொழுது சாது சுந்தர் சிங் எண்ணி பார்த்தார்.
The same cold wind was hitting him and hitting me.
அதே குளிர் காற்று அவனையும் அவன் மேலும் வீசினது, என் மேலும் வீசுகிறது.
How did he die and I not die?
எப்படி அவர் மரித்து விட்டார், நானும் மரிக்காமல் இருக்கிறேன்?
Then he understood.
அப்பொழுது அவர் விளங்கிக் கொண்டார்.
Because he was carrying this man and all this weight.
இந்த மனிதனை அவ்வளவு பாரத்தோடு கூட தூக்கி சுமந்து கொண்டு போகும்பொழுது,
all that strain was producing heat in his body.
அந்த தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த கஷ்டமான பணியானது அவருடைய சரீரத்திலே உஷ்ணத்தை உண்டாக்கியது.
You know, just like when you do some hard work, you begin to perspire with heat.
கடினமான வேலை செய்யும் பொழுது வேர்த்து உங்கள் உடம்பு சூடாகிறது அல்லவா?
So that hard work that Sadhu Sundar was doing produced heat in his body.
ஆகவே இவர் இந்த கடினமான ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அவருடைய இதயமானது வேகமாக துடிக்க ஆரம்பித்தது.
That protected him from the cold.
அது சூட்டை உண்டாக்கி அவரை குளிரிலிருந்து பாதுகாத்தது.
That heat got transmitted to this man whom he was carrying also.
இவர் தூக்கி கொண்டு போன மனிதனுக்கு இவருடைய சரீரத்தினுடைய சூடு அவருக்கு சரீரத்திலும் போனது.
And both of them lived and they reached the village.
இருவருமே பிழைத்து அந்த கிராமத்தை சென்று அடைந்தார்கள்.
Sadhu Sundar Singh himself told the story.
இந்த சம்பவத்தை சாது சுந்தர் சிங்கே நேரடியாக சொல்லியிருக்கிறார்.
He said what Jesus said is absolutely true.
இயேசு சொன்னது முற்றிலும் உண்மை என்று சொன்னார்.
If you seek to save your life, you will lose it.
உன்னுடைய ஜீவனை காப்பாற்ற விரும்பினால் அதை இழந்து விடுவாய்.
But if you are willing to lose your life to serve God and serve other people.
தேவனுக்கு மற்றவர்களுக்கும் பணி செய்யும்படியாக உன்னுடைய ஜீவனை இழக்க விரும்பினால்,
you will keep it.
நீ அதை காப்பாற்றிக் கொள்வாய்.
Many of us think, oh, I have to somehow save my life.
அநேகர் எண்ணுவதெல்லாம் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
Think about others.
மற்றவர்களை குறித்து எண்ணி பாருங்கள்.
That is how Jesus was.
இப்படிதான் இயேசு இருந்தார்.
He came to earth thinking of us.
அவர் நம்மை எண்ணி பார்த்து பூமிக்கு வந்தார்.
And the Bible says, let the same mind be in you.
அதே சிந்தை உங்களிலேயும் இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது.
This is the mark of a true disciple of Jesus.
ஒரு மெய்யான இயேசுடைய சீஷனுக்கு இதுதான் அடையாளம்.
He does not think of himself.
அவன் தன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க மாட்டான்.
He thinks how he can help others.
எப்படி மற்றவர்களை உதவி செய்யலாம் என்று எண்ணிப்பார்.
How he can bless others.
எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும்.
Especially those who are more needy than yourself.
குறிப்பாக உங்களை காட்டிலும் அதிக தேவையில் இருக்கிறவர்கள்.
And it must begin in your home.
அது முதலாவது உங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும்.
Jesus said first in Jerusalem, then Judea, then Samaria, then the uttermost parts.
முதலாவது எருசலேம், பின்பு யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம்.
It's no use giving money for some missionary in North India if you are not helping your wife at home.
குடும்பத்தில் என்னுடைய மனைவிக்கு உதவி செய்யாத பட்சத்திலே வட இந்தியாவிலே உள்ள மிஷனரிக்கு பணம் அனுப்புவதில் என்ன பிரயோஜனம்?
Don't go to the uttermost parts of the earth first. Start in Jerusalem.
முதலாவதாக எருசலேமிலே ஆரம்பியுங்கள். எடுத்து எடுப்பிலேயே பூமியின் கடைசி வரைந்துக்கு போக வேண்டாம்.
That is your own home first.
எருசலேம் என்பது உங்களுடைய சொந்த குடும்பம்.
The second thing,
இரண்டாவது காரியம்,
is pride.
பெருமை.
It says, consider the other person as more important than yourself.
மற்றவர்களை உங்களிலும் மேன்மையானவர்களாக முக்கியமானவர்களாக கருதுங்கள்.
Again, have the mind that was in Christ Jesus.
மீண்டும் இதுவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை.
What did he do? Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் இயேசு என்ன செய்தார்?
Verse 5.
5வது வசனம்.
Have the same mind which Jesus had.
கிறிஸ்துவிலே இருந்த அதே சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
When he came to this earth.
அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது.
Came as a servant.
ஒரு அடிமையாக வந்தார்.
He didn't come as a king.
அவர் ராஜாவாக வரவில்லை.
He could have been the king.
அவர் ராஜாவாக இருந்திருக்க முடியும்.
He was king of kings and lord of lords.
அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார்.
When he came to earth.
ஆனால் பூமிக்கு வந்தபொழுது.
It's a beautiful verse here.
அருமையான வசனம் இங்கே காணப்படுகிறது.
I don't think you've all understood this.
நீங்கள் எல்லாம் இதை விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் எண்ணவில்லை.
He took the form of a servant because he was made in the likeness of men.
அவர் மனுஷ சாயலானபடினாலே அடிமையின் ரூபம் எடுத்தார்.
You need to understand this.
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Because he became a man.
அவர் மனிதனாய் மாறினபடினாலே.
He became a servant.
அவர் அடிமையாய் மாறினார்.
And he humbled himself.
அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்.
You need to see the connection there.
இங்கே இதற்குள்ளாக தொடர்பை நீங்கள் பார்க்க வேண்டும்.
Why did he live on earth as a servant?
இந்த பூமியிலே ஏன் ஒரு அடிமையைப் போல அவர் வாழ்ந்தார்?
Because he says, God is now, my father has now made me a man.
என்னுடைய தகப்பன் என்னை இப்பொழுது ஒரு மனிதனாக மாற்றி விட்டார்.
And men have been created to serve one another.
மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டார்கள்.
Not to rule one another.
ஒருவர் ஆளுகை செய்யும்படியாக அல்ல.
They must rule the earth.
அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும்.
God didn't tell Adam to rule Eve.
ஏவாளை ஆண்டு கொள் என்று ஆதாமுக்கு தேவன் சொல்லவில்லை.
God told Adam rule the earth.
பூமியை ஆண்டு கொள் என்று சொன்னார்.
God has not created us to rule one another.
ஒருவர் ஒரு ஆளுகை செய்யும்படியாக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை.
To serve one another.
ஒருவருக்கு ஒரு சேவை செய்யும்படியாக.
We must rule over our lust.
நம்முடைய இச்சைகளை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும்.
That is what we must rule.
அதை தான் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும்.
I must rule over my anger.
என்னுடைய கோபத்தை நான் ஆளுகை செய்ய வேண்டும்.
I must rule over the lust of my eyes.
என்னுடைய கண்களின் இச்சைகளை ஆளுகை செய்ய வேண்டும்.
I must control my tongue.
என்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும்.
I must rule over my pride.
என்னுடைய பெருமையை நான் கட்டுப்படுத்த வேண்டும்.
Selfishness and jealousy that I must rule over.
சீனலத்தையும் பெருமையையும் நான் ஆண்டு கொள்ள வேண்டும்.
But others
மற்றவர்களை
I have to serve them.
அவர்களுக்கு நான் சேவை செய்ய
வேண்டும். Jesus knew that.
இயேசு அதை அறிந்திருந்தார்.
If I am a man, I am a servant.
நான் மனிதனாக இருந்தால் நான் ஒரு அடிமை.
We read in John chapter 6.
யோவான் 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
When he fed the 5000.
அவர் 5000 பேரை போஷித்த பொழுது.
Everybody said this is the prophet that is supposed to come to the world.
உலகத்துக்கு வரக்கூடிய தீர்க்கதரிசி இவர்தான் என்று எல்லாரும் சொன்னார்கள்.
They all came together and said we'll make him our king.
எல்லாரும் சேர்ந்து வந்து இவரை ராஜாவாக்குவோம் என்று சொன்னார்கள்.
You know what Jesus did?
இயேசு என்ன செய்தார் தெரியுமா?
He ran off into some mountain where they would not find him.
அவரை கண்டுபிடிக்காத ஒரு மலைக்கு ஓடி போய் விட்டார்.
I will never be a king.
நான் ஒரு காலம் ராஜாவாக இருக்க மாட்டேன்.
If I am a man,
நான் ஒரு மனிதனாக இருந்தால்,
I am to be a servant.
நான் ஒரு அடிமையாக இருக்க வேண்டும், பணியாளனாக இருக்க வேண்டும்.
You and I are human beings.
நீங்களும் நானும் மனுஷர்கள்.
Have we understood the spirit of Christ?
கிறிஸ்துவின் ஆவியை விளங்கிக் கொண்டோமா?
That if you are a human being, you are called to be a servant of other human beings.
நீ ஒரு மனுஷனா இருந்தால் மற்ற மனுஷனுக்கு பணி செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடியவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
We are not angels.
நாம் நீங்கள் தூதர்கள் அல்ல.
We are not God.
நாம் தேவர்களும் அல்ல.
We are human beings.
நாம் மனுஷர்கள்.
And if I am a man,
நான் ஒரு மனிதனா இருந்தால்,
or a woman,
ஸ்திரியா இருந்தால்,
I have to serve other people.
நான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும்.
That is the meaning of this.
அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம்.
Being found in being made in the likeness of men, he became a bond servant.
அவர் தேவனுடைய அவர்
being in the likeness of men,
மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்தார்.
Yeah.
ஆம்.
When he comes as a man, he had to be a servant.
அவர் மனுஷனாய் வரும்பொழுது அவர் வேலைக்காரனாக இருக்க வேண்டியிருந்தது.
Servant means you treat other people as more important than yourself.
அடிமை என்று சொல்லும்பொழுது மற்றவர்களை உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுவது.
How does your servant treat you at home?
உங்களுடைய வீட்டிலே உள்ள உங்கள் வேலைக்காரன் எப்படி உங்களை நடத்துகிறார்?
Do they treat you as unimportant or important?
உங்களை முக்கியமானவர்களாக எண்ணி கருதுகிறார்களா அல்லது முக்கியமற்றவர்களாக நடத்துகிறார்களா?
Some of you have servants in your home.
உங்களுக்கு ஒரு சிலருக்கு வீட்டில் வேலைக்காரர்கள் உண்டு.
How do they treat you?
அந்த வேலைக்காரர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள்?
That is how Jesus lived on this earth.
அப்படிதான் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்.
Treat other people as more important.
மற்றவர்களை உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
A true Christian.
ஒரு மெய்யான கிறிஸ்தவன்
has the attitude of a servant to everybody.
பணியாள் வேலைக்காரனுடைய மனப்பான்மையை கொண்டிருப்பான்.
He is not insulted if somebody tells him something bad.
யாராவது தன்னை குறித்து கெட்ட காரியத்தை சொல்லிவிட்டால் உடனே அவன் கஷ்டப்பட மாட்டான்.
It's okay, I'm nobody.
Naan ya naan oru porutalla.
When Jesus, they called him prince of devils.
Yes, veye paarthu pisasigal adhipathi endra alaithaargal.
See, that's all right.
அது சரி சரி என்று சொன்னார்.
I'm an ordinary man.
சாதாரண மனிதன்.
You are forgiven.
நீங்கள் மன்னிக்கப்பட்டாயிட்டு என்று சொன்னார்.
How insulted we feel if somebody gives us some bad name.
நம்மை பார்த்து யாராவது கெட்ட பெயரை சொல்லிவிட்டால் நாம் எவ்வளவு நிந்தித்தவர்கள்
நிந்திக்கப்பட்டிருக்கிறோம். We don't have the spirit of a servant.
அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு வேலைக்காரனுடைய ஆவி இல்லை.
Then we don't have the mind of Christ.
அப்படியானால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை.
And I'll tell you in the church.
நான் உங்களுக்கு சொல்கிறேன் சபையிலே.
The biggest criminals are the preachers.
பெரிய குற்றவாளிகள் யார் என்று சொன்னால் பிரசங்கியார்கள்.
The pastors.
பாஸ்டர்மார்கள்.
The bishops.
பிஷப்புகள்.
They don't behave like servants.
அவர்கள் அடிமையைப் போல நடந்து கொள்கிறார்களா?
They behave like maharajas.
அவர் மகாராஜாவைப் போல நடந்து கொள்கிறார்கள்.
So difficult to meet them.
அவர்களை பார்ப்பதே அவ்வளவு கஷ்டம்.
You cannot go and meet them.
நீங்கள் போய் அவரை சந்திக்க முடியாது.
It's easier to meet an MP or cabinet minister than some preachers.
கேபினட் அமைச்சரையோ எம்பியையோ பார்த்து விடலாம், எளிதாய் பார்த்து விடலாம், பிஷப்பை பார்க்க முடியாது.
Because they have take such a attitude.
ஏனென்றால் அப்படிப்பட்ட மனப்பான்மை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள்.
Unless you are a big influential man, you cannot, ordinary people cannot meet.
சாதாரண மக்கள் அவரை சந்திக்க முடியாது. பெரிய பிரசங்கர்களை சந்திக்க முடியாது. நீங்கள் செல்வாக்குடையவர்களா இருந்தால் சந்திக்கலாம்.
These famous preachers who come on television.
டிவியில் வரக்கூடிய புகழ்பெற்ற பிரசங்கர்கள்.
Very difficult to meet them.
அவர்களை எல்லாம் போய் சந்திப்பது கடினமான காரியம்.
They are not servants.
அவர்கள் அடிமைகளாக இல்லை.
They don't mingle with ordinary people.
சாதாரண மக்களோடு கூட அவர்கள் பழகுவதில்லை.
They don't visit the homes of poor people.
ஏழை மக்களுடைய வீடுகளில் சந்திப்பதில்லை.
They will visit the homes of all the very rich businessmen and all that.
மிகுந்த பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் இவருடைய வீடுகளுக்கு தான் அவர்கள் போய் பார்ப்பார்கள், சந்திப்பார்கள்.
You think they are representatives of Christ?
இவர்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள் என்று எண்ணுகிறீர்களா?
Do you think if Jesus was here, he'd only visit the homes of the rich businessmen?
இயேசு இங்கே இருந்திருப்பார் என்று சொன்னால் ஐசுரியவான்கள் தொழிலதிபர்கள் வீடுகளுக்கு மட்டும்தான் போவாரா?
I think he would visit the homes of the poor.
அவர் ஏழைகளுடைய வீடுகளுக்கு போய் பார்ப்பார்.
There is so little of the spirit of Christ in the church.
சபையிலே கிறிஸ்துவின் ஆவி மிகவும் குறைந்து காணப்படுகிறது.
And there is nobody to point it out.
அதை சுட்டிக்காண்பிப்பதற்கு யாரும் இல்லை.
And that is why Christianity has got such a bad testimony.
ஆகவே தான் இன்றைக்கு இந்திய தேசத்திலே கிறிஸ்தவமானது மிகவும் கெட்ட ஒரு சாட்சியை கொண்டிருக்கிறது.
You and I must change that.
நீங்களும் நானும் சகோதர சகோதரா இந்த நிலையை மாற்ற வேண்டும்.
We have to change the image of Christianity.
கிறிஸ்தவத்தினுடைய சாயலை நாம் மாற்ற வேண்டும்.
Don't blame others.
மற்றவளை குறை சொல்ல வேண்டாம்.
You change.
நீங்கள் மாறுங்கள்.
I change.
நான் மாறுகிறேன்.
I'm not worried about the others.
மற்றவளை குறித்து எனக்கு கவலை இல்லை.
I say, Lord, I want to change.
ஆண்டவரே நான் மாற வேண்டும்.
I want to get rid of all pride from my life.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பெருமையை முற்றிலுமாய் களைந்து விட வேண்டும்.
I want to get rid of all selfishness from my life.
என்னுடைய வாழ்க்கையிலே சுயநலத்தை முற்றிலுமாய் களைந்து விட வேண்டும்.
I want to have the attitude of a servant towards every human being on the earth.
இந்த பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதன் மீதும் ஆண்டவரே நான் ஒரு அடிமையின் சாலையை கொண்டிருக்க விரும்புகிறேன்.
I don't want to think of myself as more important than even a little child.
ஒரு சிறு குழந்தையை காட்டிலும் நான் அதிக முக்கியமானவன் என்று நான்
I want to treat even a little child with respect.
ஒரு சிறு குழந்தையை கூட மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்த விரும்புகிறேன்.
I want to speak with respect to little children.
சிறு பிள்ளைகளிடத்தில் மரியாதையோடு கண்ணியத்தோடு பேச விரும்புகிறேன்.
With the same respect that I will speak to some big rich man.
பெரிய ஐஸ்வரனோடு எந்த மரியாதை கண்ணியத்தோடு பேசுவனோ அதே மரியாதையோடு கூட.
Because I believe that is the spirit of Christ.
இது கிறிஸ்துவின் சிந்தை இப்படிதான் இருக்கிறது என்று
விசுவாசம். How many of you will do that in this year 2010?
இந்த ஆண்டு 2010 எத்தனை பேர் இப்படி செய்ய விரும்புகிறீர்கள்?
Lord, I want to be like Jesus. I want to have the mind of Christ.
நான் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டிருக்க வேண்டும்.
Towards the poor.
ஏழை மக்கள் மீது.
And the weak.
பலவீனர்கள் மீது.
And the little children.
சிறு பிள்ளைகள் மீது.
The mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தை.
Towards those who are despised by society.
சமுதாயத்தில் அற்பமாய் எண்ணப்படுபவர்கள் மீது எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும்.
Of humility.
தாழ்மையின் சிந்தை.
And of not thinking of myself but of them.
என்னை மற்றவர்களிலும் மேன்மையாக எண்ணாதிருப்பது.
And to think of their needs and not my own alone.
என்னுடைய சொந்த தேவைகளை மட்டுமே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பதில்லை, மற்றவருடைய தேவையை எண்ணி பார்ப்பது.
So there are only two things I spoke of today.
இன்றைக்கு நான் இரண்டே காரியங்களை மட்டுமே பேசினேன்.
Because those are the two things mentioned in this passage of being the mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இந்த இரண்டு காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
Jesus did not seek his own interest.
இயேசு தம்முடைய சொந்த விருப்பத்தை அவர் தேடவில்லை.
And he was a servant of everybody else.
அவர் எல்லாருக்கும் அடிமையாக வந்தார்.
Have this mind in you which was in Christ.
கிறிஸ்துவில் இருந்த இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
I want to say one more thing.
இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Many of us want to be filled with the Holy Spirit.
நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட விரும்புகிறோம்.
The Holy Spirit is the spirit of Christ.
பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர்.
If I ask God to fill me with the spirit of Christ,
கிறிஸ்துவின் ஆவியினாலே என்னை நிரப்பும் என்ற தேவனை கேட்கும் பொழுது
He will do it.
அவர் செய்வார்.
But first of all ask yourself, do you want it?
ஆனால் முதலாவது இது வேண்டுமா என்று உங்களை கேட்டு பாருங்க.
Spirit of Christ,
கிறிஸ்துவின் ஆவி
will make you servant of everybody.
உங்களை மற்ற எல்லாருக்கும் உங்களை வேலைக்காரனாக பணியாளனாக மாற்றுவது.
Do you want that?
உங்களுக்கு அது தேவையா?
Or you only want to speak in tongues?
அல்லது அந்நிய பாஷை மட்டுமே பேச விரும்புகிறீர்களா?
I speak in tongues.
நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்.
I'm not against it.
நான் அதற்கு விரோதமானவன் அல்ல.
Spoken in tongues for 35 years.
35 ஆண்டுகளாக அந்நிய பாஷை பேசுகிறேன்.
That is not the main thing for me.
ஆனால் எனக்கு பிரதானமாக காரியம் காரியம்
அல்ல. Holy Spirit filled me.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது
He made me a servant of other people.
மற்ற மக்களுக்கு ஒரு பணியாளனாக மாற்றுகிறார்.
And he made me stop thinking of my own interests.
என்னுடைய சொந்த விருப்பங்களையே எண்ணிக்கொண்டிருப்பதிலிருந்து என்னை நிறுத்தி விடுகிறார்.
If I were thinking of my own interests,
என்னுடைய சொந்த விருப்பங்களையே நான் எண்ணிக்கொண்டிருப்பேனால்
I wouldn't come here to Tuticorin.
நான் இங்கே தூத்துக்குடிக்கு வர மாட்டேன்.
I would sit comfortably in my house in Bangalore.
என்னுடைய பெங்களூரில் உள்ள வீட்டிலே நான் வசதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன்.
I don't come here for money.
நான் பணத்துக்காக இங்கே வரவில்லை.
I have come here and preached for 27 years.
27 ஆண்டுகளாக இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு தவறாமல் வந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
Every year.
ஒவ்வொரு வருஷமும்.
I have never taken one rupee from anybody here.
இங்க இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலிருந்தா இந்த ஒரு ரூபாயை கூட நான் பெற்றுக்கொண்டதில்லை.
I have not even taken my train fare.
என்னுடைய ட்ரெயின் பிரயாணத்துக்குரிய செலவை கூட இந்த சபையிலிருந்து நான் வாங்கினதில்லை.
Because I got filled with the Holy Spirit.
என்றால் நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன்.
The Holy Spirit said, "Don't seek your own."
பரிசுத்த ஆவியால் உனக்கானதை நீ தேட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்.
It's made me very happy.
இது என்னை சந்தோஷமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது.
It's the best life you can ever live.
நீங்கள் வாழக்கூடிய மிகச்சிறந்த வாழ்க்கை இதுதான்.
Where you don't seek your own.
உங்களுக்கானவைகளை நீங்கள் தேடாமல்
seek the good of others.
மற்றவர்களுடைய நன்மையை தேடுவது.
I want to tell you that is the best way to live.
வாழ்வதற்கு இதுதான் மேன்மையான வழி என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
My wife is a medical doctor.
என்னுடைய மனைவி மருத்துவராக இருக்கிறார்கள்.
She studied in CMC Vellore.
அவர்கள் CMC வேலூரில் படித்தார்கள்.
I married her because she wanted to serve lepers and poor people.
அவர்கள் குஷ்டரோகிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் சேவை செய்ய விருப்பம் கொண்டபடினாலே அவர்களை நான் திருமணம் பண்ணினேன்.
We've been married for 41 years.
கடந்த 41 ஆண்டுகளாக இந்த திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
41 years she has not earned 1 rupee as a doctor.
மருத்துவராய் பணி செய்து ஒரு ரூபாயை கூட அவர்கள் சம்பாதிக்கவில்லை 41 ஆண்டுகளாக.
Only served poor people.
ஏழை மக்களுக்கு உதவி மட்டும் சேவை மட்டுமே செய்திருக்கிறார்கள்.
Freely.
இலவசமாய் மருந்து கொடுத்து சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள்.
God has made us happy.
தேவனங்களை சந்தோஷமுள்ளவராய் மாற்றி இருக்கிறார்.
Money is not going to make you happy.
பணம் ஒரு காலம் உங்களை சந்தோஷப்படுத்தாது.
You honor God, he will honor you.
தேவனை நீங்கள் கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனம் பண்ணுவார்.
We didn't do that because we had a lot of money.
எங்களுக்கு நிறைய பணம் குவிந்திருக்கிறபடியால் அப்படி செய்யவில்லை.
We struggled a lot in our early days.
ஆரம்ப காலங்களில் எவ்வளவோ நாங்கள் போராடினோம்.
But God took care of us.
ஆனால் தேவனங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டார்.
It was the spirit of Christ that gripped us.
கிறிஸ்துவுடைய ஆவியானது எங்களை பற்றி பிடித்து விட்டது.
I can tell you after all these years of being a Christian.
ஆகவே இவ்வளவு ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
The happiest life you can ever live.
நீங்கள் வாழக்கூடிய மிகுந்த சந்தோஷமுள்ள வாழ்க்கை.
The happiest life you can ever live.
நீங்கள் வாழக்கூடிய மிகுந்த சந்தோஷமுள்ள வாழ்க்கை.
Is where you consider other people as more important than yourself.
உங்களை காட்டிலும் மற்றவர்களை நீங்கள் முக்கியமானவர்களாக எண்ணும் பொழுது.
And serve them and serve them and serve them.
அவர்களுக்கு பணி செய்து சேவை செய்து பணி செய்து இருங்கள்.
What will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
God will serve you and serve you and serve you.
தேவன் உங்களுக்கு அவர் சேவை செய்து கொண்டே இருப்பார்.
How much God has served me.
தேவன் எனக்கு எவ்வளவு சேவை செய்து இருக்கிறார்.
He has served my children.
என்னுடைய பிள்ளைகளை ரட்சித்திருக்கிறார்.
He has done amazing things for us.
எங்களுக்காக வியப்பான காரியங்களை செய்து இருக்கிறார்.
He will do the same for you.
அதே காரியங்களை உங்களுக்கும் அவர் செய்வார்.
Serve others.
தேவன் மற்றவர்களுக்கு பணி செய்யுங்கள்.
Treat them as more important.
அவர்களை உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
That is the only Christianity which is real Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். இந்த ஒரே கிறிஸ்தவம் தான் மெய்யான கிறிஸ்தவம்.
That is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
And that is what happens when you are filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இதுதான் உங்களுக்கு நடைபெறுகிறது.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray that all these wonderful brothers and sisters.
இந்த அருமையான சகோதர சகோதரி எல்லாரும்
சோ மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வண்டர்ஃபுல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹியர்
நூற்றுக்கணக்கான அற்புதமான சகோதர சகோதரிங்க வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே
ஐ ப்ரே தட் தே வில் பீ ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்ட்
அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன்
that they will have the mind of Jesus Christ
இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன்
so that all the unhappiness in their life will go
அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமற்ற காரியங்கள் எல்லாம் நீங்கி விடும் ஆண்டவரே
fighting and discouragement will go
எல்லா சண்டைகளும் அதேரியங்களும் நீங்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன்
And they will find the joy of being a disciple of Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கண்டுகொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.